அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் ஓசை. ஜூன் மாதம் 29 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் ஓசையில் முதல் செய்தி அறிக்கை. பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில், இந்தியாவில் 1 கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஊதியம் 23% உயர்த்தப்பட்டுள்ளது குறித்த செய்தி.
நாங்கள் குறைந்தபட்சம் 26,000 ரூபாய் கேட்டாங்க. 26,000 ரூபாய் இல்லைன்னா கூட 21,000 வரையில கொடுப்பாங்கன்னு சொல்லி அரசாங்க சைட்ல தரப்புல இருந்து எங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா இன்னைக்கு 18,000 சொல்லியிருக்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது.
இலங்கையில் போர்க்குற்ற விசாரணைகள் தொடர்பாக ஐநா மனித உரிமை ஆணையர் அளித்த அறிக்கை தொடர்பில் இலங்கை வெளியுறவு அமைச்சரின் கருத்துக்கள்.
We note that the High Commissioner's report acknowledges our achievements. We also appreciate that the observation made.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவகுமார் மற்றும் பிரமிளா கிருஷ்ணன்.
ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு விலகிய பிறகு ஒன்றியத்தின் ஒற்றை சந்தையை அணுகும் உரிமையை தக்கவைக்க பிரிட்டன் விரும்பினால் ஒன்றியத்தின் மக்கள் தங்கு தடையின்றி சென்று வர வழிவகை செய்யும் கொள்கையை பிரிட்டன் மதிக்க வேண்டியது கட்டாயம் என ஒன்றிய தலைவர்கள் எச்சரித்துள்ளனர். பிரசல்ஸில் நடந்த உச்சி மாநாட்டின் முடிவில் பேசிய ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் டொனால்ட் டஸ்க், பிரிட்டன் தனக்கு தேவையானதை தானே எடுத்துக்கொள்ளும் அலகார்ட் மெனு பாணியினை கடைபிடிக்க முடியாது என்று கூறினார்.
Leaders made it crystal clear today that access to the single market requires
சந்தை, பொருட்கள், மக்கள் மற்றும் மூலதனம் குறித்த 4 சுதந்திர சுழற்சிகளை பிரிட்டன் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார்.
பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு விலகியதை அடுத்து ஒன்றியத்துடன் தன்னுடைய நாட்டின் உறவு எவ்வாறு இருக்கும் என்பது பற்றி விவாதிக்க ஸ்காட்லாந்தின் முதலமைச்சர் நிக்கோலா ஸ்டர்ஜன் ஒன்றியத்தின் அதிகாரிகளை பிரசல்ஸில் இன்று சந்திக்க உள்ளார். 60% மேலான ஸ்காட்லாந்து வாக்காளர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இருக்கவே வாக்களித்துள்ளனர். ஸ்டர்ஜன் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் அதிபர் மார்டின் ஷூல்ஸை சந்தித்தார். பின்னர் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் ஷான் கிளாட் யங்கரிடம் பேசவுள்ளார்.
Set out very clearly Scotland's desire to protect our relationship.
ஸ்காட்லாந்து தனது கருத்தை ஐரோப்பிய ஒன்றியம் கேட்பதற்கான உரிமையை பெற்றுள்ளது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் ஐக்கிய ராஜ்யத்தின் உள் விவகாரங்களில் தலையிட விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளார்.
ஈராக் அரசப்படையினரால் மீண்டும் கைப்பற்றப்பட்ட ஃபலுஜா நகரிலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக ஈராக்கிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாலைவன பகுதி ஊடாக வாகனங்கள் மூலம் போராளிகள் தப்பிச் செல்ல முயற்சித்ததாக பாதுகாப்பு படை வட்டாரங்கள் பிபிசியிடம் தெரிவித்தன. சிரியா எல்லைக்கு அருகே ஐஎஸ் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசத்துக்கு அவர்கள் செல்ல முயற்சி செய்திருக்கலாம் என்று தோன்றுகிறது.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்து கொள்ளும் அமைப்பை எதிர்த்து போராட ஈராக்கிற்கு 2.7 பில்லியன் டாலர் கிடைக்க அமெரிக்கா வழி செய்ய உள்ளது. இந்த கடன் ஆயுதம் வாங்கவும், போர் விமானங்கள், டாங்கிகள் மற்றும் இதர இராணுவ உபகரணங்களை பராமரிப்பு செய்வதற்கான நிதியாக கொடுக்கப்படுகிறது. தனது பெரிய ஏற்றுமதி பொருளான எண்ணெய் விலை பெருமளவு குறைந்துள்ளதை சமாளிக்க போராடி வருகிற வேளையில் ஈராக்கிய பொருளாதாரத்தில் போருக்கான செலவு பெரிய சுமையாக உள்ளது.
இஸ்தான்புல் சர்வதேச விமான நிலையம் மீது நடந்த தாக்குதலுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் பாதிக்கப்பட்ட துருக்கியிடம் தங்களின் அனுதாபங்களை தெரிவித்துள்ளனர். ரஷ்ய அதிபர் புட்டின் துருக்கி அதிபரை தொலைபேசியில் அழைத்து தனது அனுதாபங்களை தெரிவித்ததாக கிரெம்ளின் மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்தன. இருநாட்டு தலைவர்கள் இடையேயான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என துருக்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்தியாவில் 1 கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான ஊதியம் ஒட்டுமொத்தமாக 23.6% உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த செய்திகளை தொகுத்து தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
இந்தியாவில் 1 கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கான ஊதியம் ஒட்டுமொத்தமாக 23.6% உயர்த்தப்பட்டிருப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரையை ஏற்று மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் ஊதிய உயர்வு கணக்கிடப்பட்டு நிலுவைத் தொகை வழங்கப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. 10 ஒருமுறை மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியத்தை சீரமைக்க அமைக்கப்படும் ஊதியக்குழு 2014 அமைக்கப்பட்டது. கடந்த நவம்பர் மாதம் சமர்ப்பிக்கப்பட்ட இதன் அறிக்கையில் அடிப்படை சம்பளத்தில் 14.27% உயர்த்துவதற்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. அந்த ஊதியக் குழுவின் முடிவுகள் இன்று அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரை செய்த உயர்வுக்கு அதிகமாக மத்திய அரசு ஊதிய உயர்வை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஊதிய குழு பரிந்துரைத்த அளவே தற்போது வழங்கப்பட்டுள்ளது. அடிப்படை சம்பளத்தில் 14.27% அதற்கேற்றபடி பிற படிகளும் உயர்த்தப்பட்டு ஒட்டுமொத்தமாக 23.6% உயர்வு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பள உயர்வின் மூலம் 47 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 52 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள். தற்போது ஆரம்ப நிலை சம்பளமான 7000 ரூபாய் இனி 18000 ரூபாயாக இருக்கும். இந்தியாவில் கேபினெட் செயலருக்குத்தான் தற்போது அதிகபட்சமாக மாதம் 90000 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படுகிறது. இனி அது 2.5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். ஆனால் இந்த ஊதிய உயர்வுக்கு மத்திய அரசு ஊழியர் சங்கங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. தாங்கள் அடிப்படை சம்பளமாக 26000 ரூபாயை எதிர்பார்த்ததாக மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் மாநில பொதுச் செயலாளர் துரைபாண்டியன் BBCயிடம் தெரிவித்தார்.
இதுவரையில இந்த சம்பள கமிஷன்ல மோசமான பரிந்துரை இதை, இந்த மோசமான பரிந்துரை பாஜக அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது எங்களுக்கு உடன்பாடு இல்ல. நாங்க குறைந்தபட்சம் 26000 ரூபாய் கேட்டாங்க. 26000 ரூபாய் இல்லைன்னா கூட 21000 வரையில கொடுப்பாங்கன்னு சொல்லி அரசாங்க செயல தரப்புல இருந்து எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா இன்னைக்கு 18000 சொல்லி இருக்கிறத நாங்க ஏற்றுக்கொள்ளவே முடியாது.
மத்திய அரசு உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றால் July 11 காலை முதல் இந்தியா முழுவதும் மத்திய அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என்றும் துரைபாண்டியன் கூறினார்.
முரளிதரன். இந்தியாவின் வடமாநிலத்தில் முதல் முறையாக திருவள்ளுவர் சிலை சில எதிர்ப்புகளுடன் நிறுவப்பட்டுள்ளது. அது குறித்த ஒரு தொகுப்பு. வட இந்தியாவில் முதல் முறையாக திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் இந்துக்களின் புனித தலமாக கருதப்படும் ஹரித்வாரில் கங்கை கரை அருகே இந்த சிலை நிறுவப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தருண் விஜய் எம்பியின் முயற்சியால் இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் திருக்குறளின் மகத்துவத்தையும் திருவள்ளுவரின் பெருமையையும் பரப்பும் முயற்சியில் கடந்த 2 ஆண்டுகளாக ஈடுபட்டுள்ளதாக கூறும் தருண் விஜய் வட இந்தியாவில் சிலை நிறுவப்பட்டது குறித்து BBC தமிழ்வாசியிடம் கூறுகையில், பல தடைகள் இருப்பதாக கூறப்பட்டாலும் திருவள்ளுவர் சிலை இன்று வெற்றிகரமாக வட இந்தியாவில் கங்கை கரையோரம் நிறுவப்பட்டுவிட்டது. நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது என்றார் அவர். அதே நேரத்தில் ஹரித்வார் நகரம் உத்தராகண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ள நிலையில் சிலை அமைப்பதற்கான இடத்தை மாநில அரசே ஒதுக்கிய நிலையில் சில சாதுக்களின் எதிர்ப்பு காரணமாக கடைசி நேரத்தில் திட்டமிட்ட இடம் மாற்றப்பட்டதாக தருண் விஜய் வேதனை தெரிவித்தார்.
With the government of Uttarakhand and I met Chief Minister Mr. Harish Rawat many times and he agreed, he said that
Uttarakhand அரசாங்கத்துடன் தொடர்பு கொண்டிருந்தோம். முதல்வர் ஹரிஷ் ராவத்தை பலமுறை சந்தித்து பேசினேன். முதலில் ஒப்புக்கொண்டார்கள், பின்னர் தங்கள் முடிவிலிருந்து பின்வாங்கினார்கள். கங்கை கரைக்கு மிக ஓரமாக இடத்தை தேர்வு செய்திருந்தோம். ஆனால் உள்ளூரில் உள்ள சில அரசியல் கட்சியினரின் தூண்டுதலால் சாதுக்கள் அங்கு சிலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அங்குதான் சிவாஜி, விவேகானந்தர், நேதாஜி போன்ற தலைவர்களின் சிலைகள் உள்ளன என்றார் தருண் விஜய். அவர்களிடம் எவ்வளவு மன்றாடியும் திட்டமிட்ட இடத்தில் சிலை நிறுவ அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்று தருண் விஜய் தெரிவித்தார். அவர்கள் காலை பிடித்து கேட்டோம், இது வட இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான விழா, தமிழ் சகோதரர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள் என்றோம். ஆனால் முடியாது என்று அவர்கள் மறுத்துவிட்டார்கள். திருவள்ளுவர் யார் என்பதே தெரியாமல் எதிர்த்தார்கள் என்றார் தருண் விஜய். மேலும் அதிகாலை 4 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தராகண்ட் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில ஆளுநர்களுக்கு அவசரமாக கடிதம் அனுப்பி சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பதால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டாம் என கூறியதாகவும், அவ்வாறு குறிப்பிட மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் இல்லை என்றும் தருண் விஜய் கண்டனம் தெரிவித்தார். தற்போது நீர்ப்பாசனத்துறை அலுவலக வளாகத்தில் திருவள்ளுவர் சிலையை உத்தரப்பிரதேச ஆளுநர் ராம் நாயக் திறந்து வைத்துள்ளார். அதை உரிய இடத்தில் நிறுவ மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதற்காக தொடர்ந்து வலியுறுத்தப் போவதாகவும் தருண் விஜய் தெரிவித்தார். இந்த நிலையில் இந்த விழாவில் பங்கேற்ற காங்கிரஸ் MP சுதர்சன நாச்சியப்பன் அவரிடம் அந்த சர்ச்சை தொடர்பாக கேட்டேன்.
அதாவது இது இதற்கும் அந்த மாநில அரசுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. தருண் விஜய் அவர்கள் ஏற்பாடு செய்கின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து அவர்களையும் உள்கொண்டு வந்து அவர் மூலமாக அமைப்பின் மூலமாக செய்திருப்பார். ஏன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதை இப்பொழுது நாங்கள் தலையிட்டு அவர்களையும் ஒன்றிணைத்து ஒரே குழுவாக உருவாக்கி அந்த குழுவின் மூலமாக திருவள்ளுவர் சிலையை பாதுகாப்பதும் அது குறிப்பிட்ட இடத்தில் வைப்பதும் என்பதை அவரும் ஒப்படைத்திருக்கிறோம். அதற்காக அந்த அரசும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியும் அதற்கு துணை நிறுத்துவதற்கு அதிகாரிகள் தயாராக
என்றார் சுதர்சன் நாச்சியப்பன் MP. அடுத்து, இந்தியாவில் சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்க வாய்ப்பில்லை என வர்த்தகத்துறை இணையமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து BBCயின் ஷில்பா கண்ணனிடம் கருத்து தெரிவித்த நிர்மலா சீதாராமன்,
சில்லறை வியாபாரத்தில் FTA எடுத்துகிட்டு வருது இந்த நாட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். சில்லறை வியாபாரிகள் எல்லாருமே அவங்களா தனியாக சுயமாக அவங்க முதலீடு போட்டு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அரசை நம்பி எப்போதும் பண்ணலை. அவங்களா பண்ணிட்டு இருந்தாங்க, பிளஸ் ஒரு நாலு பேருக்கு அவங்க மூலமாக ஒரு வேலைவாய்ப்பு கிடைச்சது. இப்போ அந்த நிலைமையை நம்ம புரிஞ்சிக்காம வெளிநாட்டிலேருந்து எஃப்டிஏ வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முயற்சி பண்ணோம்னா இவங்களோட நிலைமை ரொம்பவே கஷ்டமாயிடும். இதை நாங்கள் இன்றைக்கி சொல்லலை, முதல்லேருந்தே சொல்லிட்டு வந்துட்ருந்தோம். தேர்தல் சமயத்தில் நாங்கள் விட்ட தேர்தல் அறிக்கையிலையும் அதை பற்றி பேசியிருக்கோம். அதனால் எங்கள் கொள்கைக்கு எதிராக இன்றைக்கி சில்லறை வியாபாரத்தில் எஃப்டிஏ எடுத்துகிட்டு வர மாட்டோம், அந்த நிலவரம் மாறாது இப்போதைக்கு
என்றார் நிர்மலா சீதாராமன். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறியிருப்பதால் ஏற்படும் தாக்கங்களை எதிர்கொள்ள இந்தியா தயாராகி வருவதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.
எங்களுக்கு யூரோப்பியன் யூனியனோட ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு இருந்துட்டு இருந்தோம், அது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. இப்போ ஒருவேளை யூரோப்பியன் யூனியனோடையும் பண்ணணும், பிரிட்டனோடையும் பேச்சுவார்த்தை நடத்தணும்
என்றார் அவர். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் வாட் வரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் வர்த்தகர்களின் போராட்டம் நடந்துள்ளது. அதே நேரத்தில் அது குறித்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கருத்து தெரிவித்துள்ளார். அது குறித்து ஆர் உதயகுமார்.
இலங்கை அரசியலில் தற்போது வாத பிரதிவாதங்களை தோற்றுவித்துள்ள வெட் எனப்படும் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று கருத்து வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே 12% இருந்த இந்த வரி அண்மையில் நிதி அமைச்சினால் 15% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்க்கட்சிகள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி உள்ளன. வியாபாரிகள் ஆர்ப்பாட்டங்களிலும் கடையடைப்பு போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய தினம் பதுளை, பண்டாரவளை, அனுராதபுரம் மற்றும் கண்டி உட்பட நாட்டின் பல பாகங்களிலும் ஆர்ப்பாட்டங்களும் கடையடைப்பு போராட்டங்களும் நடைபெற்றன. இப்படியான சூழ்நிலையில் இன்று பதுளையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, அடுத்த சில தினங்களில் பொருளாதார நிபுணர்களின் ஆலோசனைகள் புறப்பட்டு வெட் எனப்படும் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியில் திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என்று கூறினார். வெட் தொடர்புடைய பிரச்சினை சாதாரண பொதுமக்களின் அன்றாட வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. பிரதம மந்திரியுடன் நான் கலந்துரையாடியுள்ளேன். எதிர்வரும் திங்கட்கிழமை பொருளாதார விசேட நிபுணர்கள் உட்பட உரிய தரப்பினருடனும் இதுபற்றி கலந்துரையாடல் இடம்பெறும். சாதாரண பொதுமக்களின் பொருளாதார பிரச்சினை மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்புக்கு நிவாரணம் வழங்கக்கூடியதாக பெட் எனப்படும் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியில் திருத்தங்கள் செய்ய தெளிவான தீர்மானம் எடுத்துள்ளேன் என்றார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன.
உதயகுமார். அடுத்து இலங்கை போர்க்குற்ற விசாரணைகள் தொடர்பில் ஐநா மனித உரிமை ஆணையர் நேற்று வாய்மொழி அறிக்கை அளித்த நிலையில் இன்று ஜெனீவா மனித உரிமை கவுன்சிலில் இலங்கை வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர உரையாற்றியுள்ளார். அது குறித்த தொகுப்பை வழங்குகிறார் மணிவண்ணன்.
இலங்கை போரின் இறுதிக்கட்டத்தில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் விஷயத்தில் ஐநா மனித உரிமை கவுன்சிலின் கடந்த ஆண்டு தீர்மானத்தை அமல்படுத்துவதில் இலங்கை அரசின் செயல்பாடு குறித்த மனித உரிமை கவுன்சில் ஆணையரின் வாய்மொழி அறிக்கையில் கூறப்பட்ட கருத்துக்களுக்கு பதிலளித்து இன்று ஜெனீவாவில் பேசிய இலங்கை வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர, இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இத்தீர்மானத்தை அமல்படுத்த உறுதியளித்திருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டினார். இலங்கையின் புதிய தேசிய ஒற்றுமை அரசு பதவியேற்ற ஓராண்டுக்குள் இந்த தீர்மானத்தை அமல்படுத்துவதற்கான செயலகம் பிரதமர் அலுவலகத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வட இலங்கையில் முக்கிய பிரச்சினைகளில் ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட பொதுமக்கள் காணிகள் 2018 ஒப்படைக்கப்படும் என்று அவர் கூறினார். காணாமல் போனோருக்கான அலுவலகம் அமைக்கப்பட்டிருப்பது முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த காலங்களில் தவறாக பயன்படுத்தப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தை விலக்கிக் கொண்டு பயங்கரவாதத்துக்கு எதிரான புதிய சட்டம் ஐநா வல்லுநர்களின் ஆலோசனைகளுடன் அமல்படுத்தப்படும் என்றார் அவர். மனித உரிமைகள் ஆணையரின் அறிக்கை பற்றி குறிப்பிட்ட சமரவீர,
acknowledges our achievements.
இலங்கை விவகாரம் குறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணையர் அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதை, இலங்கையின் சாதனைகளை இந்த அறிக்கை ஏற்றுக்கொண்டிருப்பதையும், அதே சமயத்தில் அவர் கவலை வெளியிட்டிருக்கும் அம்சங்களையும் இலங்கை அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்கிறது என்றார் சமரவீர. இலங்கையில் நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய சமாதானத்தை எட்ட சர்வதேச சமூகத்துடன் தொடர்ந்து இணைந்து செயல்பட இலங்கை தயாராக இருக்கிறது என்றும் அவர் கூறினார்.
மணிவண்ணன் வழங்கிய இந்த செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.